திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம் வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்.
இப்படி சுக்கரன் அவருடைய பெருமையெல்லாம் இந்த ததீசி முனிவருக்கு சொல்லி மிருத சஞ்சீவனிங்க நாம் அந்தரத்து அவருக்கு உபதேசம் பண்ணி நீ போய் இந்த மாதிரி எல்லாம் செய்யும் மேதகு மனுவம் நல்கி சுக்கிரன் விடுப்ப போன்று கோயிலா முனிவன் உகை கொண்டு காஞ்சியனை சேர்ந்தான். குற்றமற்ற அந்த முனிவன் மிக மகிழ்ச்சியோடு அந்த காஞ்சியை போய் சேர்ந்தான் என்று சொல்றேன். சேர்ந்தவன் இஷ்ட சித்தி தீர்த்த நீர்படிந்து கண்ணீர் வார்ந்திட இஷ்ட சித்தி வரதனை அரிச்சித்து அன்பு கூர்ந்தனன் சின்னாட்பின்னர் குழம்பிரை மோனி தோன்றி ஈந்தனன் வயிறையாக்கை இனிவரும் கொலையெய்தாமே. அங்க போய் சேர்ந்தான், அந்த தீர்த்தத்தில் நீராடினான், இஷ்டசித்தீஸ்வரை கண்ணீர் மல்க வழிபட்டான், அர்ச்சித்தான், எல்லாம் முடிஞ்சவுடன் அவனுக்கு அந்த வஜ்ரையாக கிடைத்தது. ஈந்தனன் வயிறையாக்கை இனிவரும் கொலை எய்தாமே, இனி ஆனாலும் அவனை கொலை செய்ய முடியாத அளவுக்கு அந்த வஜ்ர யாகை அவனுக்கு கிடைத்தது. அவ்வகை மரங்களெல்லாம் அண்ணல்வால் பெற்று மீண்டு மைவகை ததீசி எய்தி வேத்தமை வேந்தன் சென்னி எவ்வமில் இழந்தால் ஓச்சி உதைத்தனன் இவனுக்கென்று செவ்வன சமரில் ஏற்ற மாயனை செய்து வென்றான். படிக்க படி ஆகணும்ல சோம்பிடமா அந்த வஜ்ரையாக கிடைச்சாச்சு. நேர போனான் அந்த குமர் மன்னன் இடையால எட்டு ஊர் வர வரங்க. அடே அன்னைக்கு என்ன பண்ணல, என் சரீரத்தில் ரெண்டாக்கல இல்ல, இப்போ உன்னால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது சொல்லி எட்டு உதைச்சான். அந்த உதையிலேயே அவன் கீழே வந்துட்டான். அவனுக்காக ஏன்ட்டு வந்தானா மகாவிஷ்ணு அவருக்கு ஒரு சரியான பாடத்தை கொடுத்தாராம். இவனுக்கென்று செவ்வன சமரன் ஏற்ற மாயனை செயர்த்து வென்றான். அந்த விஷ்ணுவுக்கும் நல்ல பாடம் கற்பித்தான் என்று சொன்னார். இடனுடை புரிசை சுற்றும் இஷ்ட சித்தீச வைப்பில் குழதிசை முகமாவைகம் குழகனை வழிபட்டு இன்னும் நடரை தீர்ந்திட்ட சித்தி நன்னினார் எண்ணிதாதார் குழவியில் அரண்டன் நீர்மையாவரே புகழமீரான். அந்த மகிழ்ச்சூழ்ந்த அந்த இஷ்டசித்தீஸ்வரத்தில் போய் அந்த நீரிலே மூழ்கியவர்கள் எல்லாரும் மலங்களையும் அடைந்தார்கள். நடலை தீர்ந்து இட்ட சித்தி நன்னினார் எண்ணிலாதார். இதெல்லாம் சும்மா கணக்கு நாலஞ்சே தான் சொல்லியிருக்கு. எண்ணிலாத எண்ணிக்கையில் இல்லாத நிறைய பேர் அந்த இஷ்டசித்தீஸ்வரத்தில் மூழ்கி பலன்கள் பெற்றிருக்கிறார்கள். புடவியில் அரண்டன் இன்மை யாவரே புகழ்கின்றார். இந்த உலகத்தில் அதனுடைய பெருமையை யாவரால் தான் சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த இஷ்டதீசித படத்தை இங்கே முடிக்கிறார். இதில் என்ன நமக்கு என்ன கிடைச்சது இந்த புராணத்தின் சரித்திரத்தினால? நமக்கு உடல் வன்மை வேண்டும் என்றாலும் சிவருமானால் தான் நமக்கு நல்ல பலம் வரணும், சரியான ஆரோக்கியமாக இருக்கணும்னா சிவருமானத்தை வழிபடணும், நேற்றால் கிடைக்கும். இறைவன் தீர்த்த வடிவமாக இருக்கின்றான். அதாவது வேதத்தில் ஒரு வாக்கியம், ஆ போவா இதகம் சர்வம் விஸ்வா பூதான்யாவக பிராணாவா ஆபக பசவ ஆபக அன்னம்மாபக அமுதம்மாபக இப்படி சொல்லிக்கிட்டு இந்த தீர்த்தம் தண்ணியில் என்னெல்லாம் இருக்குங்கிற எல்லாரும் எல்லா இறைவனும் இதை உறைந்திருக்கிறான். ஆ போவா இதகம் சர்வம், இந்த இதில் சர்வமும் எல்லா தேவதைகளும் இந்த தீர்த்தத்தில் அடங்கியிருக்கிறார்கள். பூதான்யா பிராணாபாபக பிராணம் எல்லாம் இருக்கு, தண்ணியிலாம் நாம் உயிர் வாழ முடியுமா? அன்னம் ஆபக நமக்கு வேண்டிய ஆகாரமும் அதில் இருக்கு. பசியாக இருக்கு, ஒன்றும் கிடைக்கல, பேசாமல் ஒரு தமிழ் தண்ணி கடை கடன் கொடுத்தா பசி ஆறுதா இல்லையா? அது அன்னமாக சேரும். அன்னம் ஆபஹ அமிர்தம் ஆபஹ, நல்ல தாகமான தாமரை தன்னை விட ஆப்பா ஆப்பா இப்பதான் தமிழத்தை குடித்த மாதிரி சர்வாகம் ஆபஹ எல்லாம் அதிலே அடங்கியிருக்கிறது. எல்லா தேவர்களும் அந்த தீர்த்தத்திலே அடங்கியிருக்கிறார்கள் என்பதை இவர் என்று தருகிறது. அதிலே சிவபெருமான் அந்த தீர்த்த வடிவனாக இருக்கிறான், அதனால் அவனுக்கு தீர்த்தன்னே பேர். சிவமானுக்கு தீர்த்தன் ஒரு பெயர். இறைவனுடைய திருவழி கிடைக்குமாயின், அதாவது சிவபெருமானுடைய அருள் கிடைக்குமாயின் பத்ர தேகம் அடையலாம், எல்லாமும் அடையலாம் என்பது இந்த பதிக உண்மையிலிருந்து நமக்கு தெரிகிறது. இதில் போன வாரம் ஒரு விஷயத்தை கீறி விட்டாங்க. இப்போ உலகம் முழுவதும் பகவத்கீதையை கொண்டாடி கொண்டிருக்கோம். கீதை என்று சொன்னால் பகவத்கீதை தான் எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கின்ற அளவுக்கு நல்ல பிரச்சாரம் சொல்ல முடியாது. அந்த அளவு அந்த கீதைக்கு மூன்று பேரும் பாஷ்யம் செய்திருக்கிறார்கள். மத்வாச்சாரியர், ராமானுஜர், சங்கரன், மூன்று பேரும் பாஷ்யம் செய்கிறாங்க. ஒருவர் கேட்கிறார், எங்க பகவத்கீதைக்கு தான் மூன்று பேரும் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள், உங்க சிவகீதைக்கு எவராக வியாக்கியானம் செய்திருக்காரா? இல்லை, அங்காங்கே பகவத்கீதை தான் உதாரணமாக காட்டப்படுகிறது, உங்கள் சிவகீதையை எங்கேயாவது உதாரணமாக காட்டியிருக்கிறாராவது? இல்லை, உலகத்தில் பகவத்கீதை தான் நன்கு புழக்கத்தில் இருக்கு, உங்கள் சிவகீதை எங்கேயாவது புழக்கத்தில் இருக்கா? இல்லை. இன்னும் சும்மா போட்டேன்னு பேசுகிறேன், ஏட்டிக்கு போட்டியாக பேசிட்டு இருக்கேன். அதாவது அந்த பகவத்கீதை வந்து லௌகிக ஞானத்தை கொடுக்கக்கூடிய, எந்த சூழ்நிலையில் கொடுத்தார், அனைவரின் யுத்தத்துக்காக வந்து நின்னாச்சு, எல்லாரும் அங்கே நின்னாச்சு, வா தொடங்க வேண்டிதான். அப்போ அர்ஜுனனுக்கு பாசம் தடுக்கிறது, தாத்தா அம்மா அப்பா தாத்தா கூட்டா எல்லாரும் வந்து நிற்கிறாங்க முன்னாலே, இவாளாம் போய் கொல்லறதா, இப்போ அவ்வளோ பேரையும் கொண்டு நாட்டை சுடுகாடு ஆக்கிட்டு அதை நான் ஆளணுமா? வேண்டாம், நான் யுத்தம் செய்ய மாட்டேன். அப்போ கிருஷ்ணன், நான் எவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ பேரையும் கொண்டு நிப்பாட்டியிருக்கேன், அங்கே எங்கே தூதுலாம் போய் கிண்டி விட்டு கிளறி விட்டு என்னெல்லாமோ பண்ணி அவ்வளோதையும் கொண்டு நிப்பாட்டியிருக்கேன், இங்கே லாஸ்ட்டு மூம்பட்டு இப்போ வந்து இப்படி சொல்லியே, நீ யுத்தம் பண்ணித்தான் ஆகணும், அதுக்கு என்னெல்லாம் சொன்னா அவன் யுத்தம் பண்ணுவாராம், அதான் அப்போ அப்படியாக்கும் இப்படியாக்கும் இல்லை என்னத்தலாமோ சொல்லி அவனை மயங்க வச்சு யுத்தம் செய்ய செய்வதற்கு மாத்திரமே அந்த பகவத்கீதை தோன்றியது. அதனுடைய தாத்பரியம் அதுதான். பல விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் எனக்கு எதுக்காக நோக்க என்னன்னா இவனை யுத்தம் செய்ய வைக்கணும். அந்த மாதிரி யுத்தம் செய்ய வைத்தார். யுத்தம்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு, அரசால் ஆரம்பித்தாச்சு. அப்போ அர்ஜுனன் கேட்குறாங்க, கிருஷ்ணர் நீ என்னமோ சொன்ன இன்னைக்கு, நானும் ஆமாம் ஆமான்னு சாலையாட்டிக்கிட்டேன், யுத்தம் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு, பழையன்னு என்கிட்ட இல்லை, நீ சொன்னது யாரையும் மண்டையில் இல்லை, இப்போ ஒரு வரம் சொல்லுவோங்கிறான். அப்போ ஒரு கீதை சொல்கிறான், உத்தர கீதைன்னு ஒரு கீதை, அது பூரா சைவம் சிவபுரத்தவன் தான், அதான் அந்த கீதையை சொல்கிறேன். இந்த பகவத்கீதையிலுமே என்ன இருக்கு? அதாவது என்னை சரணடை ஆனு சொல்கிறான். சரணடைன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, தர்சயாமாக பார்த்தாய பரமம் ரூபம் ஈஸ்வரம். இந்த ஈஸ்வர சப்தத்தை தேன சொல்லுங்க வருது, அதாவது படற்கரையில் சொல்கிறான், என்ன வழிபடுன்னு சொல்லல அவன். இப்ப அப்படித்தான் வியாக்கியானம் பண்ணிட்டே இருக்க. என்னை சரணடைங்கிறது கரெக்டு, தேன சில படுக்கையில் யாரையோ சொல்றான். அவன் யாரு? அவன்தான் தர்சயாமாச பார்த்தாய பரமம் ரூபம் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை நீ சரணடை என்று சொல்றான். சர்வ தர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் ரஜ, நீ என்னையே சரணடைவாய் என்று சொன்ன. ஏ அப்படி சொன்னான், எந்த நோக்கத்தில் சொன்னான் நான் சொன்னா, அர்ஜுனன் கைலாசுக்கு புறப்பட்டான். கைலாசுக்கு போனோடனே பூஜை பண்ணுற நேரம் வந்துட்டு, கிருஷ்ணா பூஜை பண்ணுற நேரம் வந்துட்டு, நான் பூஜை பண்ணி கொண்டு வரலையே என்ன செய்யுது, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைப்பா, நான் உட்காந்துருக்கேன் என்ன பூஜை பண்ணுங்கிறான். அவனை பூஜை பண்ணுறான். கைலாசு போனால் இவன் போன மேலே போட்ட பூலாங்க கிடக்கு. உடனே இவாள் ஆஹா, கிருஷ்ணன் மேலே போட்டவே சிவருமான் மேலே வந்து விழுந்திருக்கு பார்த்தீங்களா, ஆஹா இப்போ யார் பெரியவர்? அதாவது அவன் வந்து சிவோகம் பாவனையில் கணும், கிருஷ்ணன் பெரிய சாம்பன் சைவன். அவன் சிவோகம் பாவனையில் உட்காரான், அவனை பூஜிக்கும் பொழுது அந்த சிவனை பூஜித்ததாக ஆகிறது. சிவோகம் பாவனையில் இருக்கிறவனை பூஜை செய்தால் அந்த பூஜை அனைத்தும் சிவருமானை பூஜை செய்ததாகவே அர்த்தம். இப்போ குருநாதரை பூஜை பண்ணால் அவருடைய திருவடியில் பூ போட்டால் அவருக்கு இல்லை, அவருடைய இடத்துல அந்தர்யாமியாக இருக்கின்ற அந்த பரமேஸ்வரத்தை போய் தான் சேரும். அதே போல கண்ணனுடைய திருவடியில் போட்ட போதுகள் அங்கே போய் சேர்ந்த சொன்னால் அவர் சிவஞான பலராக அவர் இருந்தார். அதனால்தான் அங்கே வரும். அதைத்தான் நம்முடைய சொத்தன் அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையில் நீக்கமின்றி நிற்கும் என்று அவையே தானேயாய் அவன் இருக்கிறான். அதனால்தான் அது முடிஞ்சது. எப்படி எல்லா எழுத்திலும் அகரம் ஆனான்னு முதல்ல ஒரு எழுத்து இருக்கு. ஆனா அது தனி எழுத்தான், ஆனா அது தனியா மாத்திரம் இல்லை, எல்லா எழுத்திலும் அந்த அகரம் இருக்கு. ஒன்றென்றால் அக்கரங்கள் என்றான், அகர உயிரின் இக்கிரமச்சன்னம் இருக்கு. சொல்லிக்கான அதாவது ஆ என்பது தனியாயிருந்தாலும் வேறாயிருந்தாலும் மற்ற எழுத்துக்களோடு இணைந்திருப்பதனாலே உடனாயும் அது இருக்கின்றது. அதனால இறைவன் வேறாயிருந்தாலும் இங்கே கிருஷ்ணனிடத்திலே ஒன்றாயிருந்தான். அது கிருஷ்ணனிடத்திலே ஒன்றாயிருந்ததினாலே இவனிடத்திலே போட்ட போர்கள் எம்பெருமானத்திலே போய் இருந்தது. சராசராதி ஜந்தூனாம் சிவ ஏக பிராண உச்சதே தம் வினான பிரவித்திசார் அக்ஷராணாம் அகாரபது. காரணாகமத்திலே இது விஷயம் வருது. சர்வச ஜந்தூனாம் அக்ஷராணாம் அகாரபது, எழுத்திலே எப்படி அகாரம் இருக்கிறதோ அதே இறைவன் எல்லா உயிரிடத்திலும் இருக்கின்றான். அவன் வேறாயிருப்பினும் எல்லா உயிரிடத்திலும் உடனாயிருக்கின்றான். அதே மாதிரி கிருஷ்ணனிடத்திலே அவன் இருந்தான். அவன் வாமதேவ முனிவர் ஒருவர், சைவ முனிவர். அதாவது பஞ்ச ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ரிஷி சந்தசு தேவதைன்னு இருக்கும். ரிஷின்னா இந்த மந்திரத்தை கண்டுபிடித்தவர், சந்தசனா அது எந்த ரெயின்ல இருக்கு, தேவதைனா இது எந்த தேவதைக்குரிய மந்திரம், இவ்வளவு மூணு இருக்கணும். அதே மாதிரி பஞ்சாட்சரத்துக்கு ரிஷி யாருன்னா வாமதேவதான். அந்த வாமதேவ முனிவர் என்ன சொல்றாருன்னா, ரிஷர் வாமதேவா பிரதிபதேவம் மனுரபவம் சூரியச்சேதி தத்த மாப்னேதிஹி ச ஏவம் வேதாகம் பிரம்மாஸ்மீதி இதம் சர்வம் பவதி. அவரும் சொல்றார், அவர் அப்படியே காரணங்களும் என்னை சுபெருமானாக நினைத்து பூஜை செய்கிறார். பிரகதாரண்ய உபநிஷத்தில் இருக்கு, இப்படி சிவோகம் பாவத்திலே அவர்கள் இருக்கிறதுனால அந்த பூஜை பண்ண பரப்பு அங்கே போய் சேர்ந்தது. அதனால கீதையிலேயே தேனை படக்கையில் அவனை என்ன சொல்லார், என்னையும் சொல்லலை, என்னை பூஜை செய்ய சொல்லலை முதல்ல, தேன சொல்லிட்டு ஈஸ்வரன் என்ற சொல்ல வைக்கிறார். ஈஸ்வரன் சொல்லுக்குரியவன் பரமேஸ்வரன் ஒருத்தன்தான், கண்ணனை குறிக்கார். ஆயினால் தேன ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை நீ நினை. ஆனால் விஷயத்தை பதான் கேட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி அடுத்து இந்த கீதை அந்த வரும்போது நிறைய இருக்கு. ஒவ்வொரு புராணத்திலும் கீதை இருக்கு. கணேச புராணத்தில் கணேச கீதைன்னு இருக்கு, அப்புறம் ஸ்ரீ வித்யா கீதைன்னு இருக்கு, ரிபு கீதை இருக்கு, பிரம்ம கீதை, சூரசங்கீதையில் பிரம்ம கீதைன்னு ஒன்று வரும், ரிபு கீதைன்னு ஒன்று இருக்கு, சிவகீதைன்னு ஒன்று இருக்கு. இப்படி கீதை நிறைய இருக்கு. பிரபலமாயிருக்கு பகவத்கீதை. மற்றதை பிரபலப்படுத்துறதுக்கு நம்ம ஆள் இல்லை, நாம் எல்லாம் சரியில்லாத ஆளாக இருக்கிறனாலதான் ஆடுறோம். அதனால பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்களை விட சிவகீதையில் நிறைய விஷயம், சிவபரத்துவமான விஷயங்கள் நிறைய அதில் இருக்குது. அதை சொல்லுவாரும் இல்லை, கேட்பாரும் இல்லாதனால்தான் அந்த நூல்கள் வழக்கிலிருந்து போய்கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது, அவா மூணு பேரும் வாசம் செய்தா இது பையனாக பண்ணனாவது நான் கேட்டேன்னா, அது உலகில் ஞானத்தை சொல்வதனால அவா மூணு பேரும் பண்ணினான். இது முழுக்க முழுக்க பாரமாற்றி ஞானம் சிவகீதை. அதனால் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது. அவங்க நம்ம இந்த சிவகீதைக்கு கல்விக்க நேர் விரோதமானவர், அவர் எப்படி பாஷம் செய்ய முடியும்? ஆனால் அவர் அதனால் அவர் அது பாஷம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு இதுவும் இல்லை. அதனால தான் அவங்க அதை பாஷம் செய்யலை. இதை சொல்ல அத்வைதம்னு ஏற்றுக்கொண்டாலே, ஒருத்தன் பண்டரிபுரம் போனேன், பண்டரிபுரம் ரயிலில் போயிட்டுருக்கேன், எல்லாரும் கூட ஜோசிக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எதுக்கு பண்டரிபுரம் வருவீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தான் கேட்டார். அங்கே வாங்க சொல்கிறேன்னு. ஆ, உங்களுக்கு வந்தாச்சா? சரி. அதில் அந்த என்னன்னா, அந்த பண்டரிநாதனுக்கு அரசர் வந்து கவசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். பண்டரிபுரம் பூரா பரமசைவராக இருந்த ஊர், தெய்வத்தினுடைய ஒரு ஆணிவராக இருந்த ஊராக்கம் பண்டரிபுரம். அங்கே போய் சுற்றி பார்த்தா தெரியுது. மன்னர் வந்து ஆசாரி சபதி விட்டுவான், வரமாட்டேன், சிவனை தவிர நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், வர முடியாது. இதான் ராஜ ஆஜ்ஞை, என்ன பண்ணுறது? சரி, கண்ணை கட்டிக்கிட்டு அளவெடுத்தான். அளவெடுத்துலேயே அவன் பார்த்தான், சிரசில சிவலிங்கம் இருக்கு, பண்டரிநாதருடைய சிரசில சிவலிங்கம் இருக்கு, அர்த்த ஜாமத்துலாம் அதை பார்க்க முடியும். அதைத்தான் அர்த்த ஜாமத்துக்கு வாங்கினா கூட்டிகிட்டு போனேன். அப்போதான் அந்த படிகளைஞ்சு பார்த்து பார்த்தேடா, இதுக்கு தான் வந்தேன்னு. எங்கள் சிவபெருமான் பண்டரிநாத் தன் சிரசில வச்சுக்கிட்டு இருக்கார். அதை போல் அங்கே நிறைய மடங்கள், சின்ன சின்ன மடங்களாக எல்லாம் ஒன்றா போய் பார்த்தேன். அங்கே சரித்திரங்கள் எல்லாம் கேட்டால் வீரசைவன் ஓங்கி இருந்த ஒரு க்ஷேத்திரம் பண்டரிபுரம். அதே மாதிரி அத்வைதம்னு சொன்னா, அத்வைதத்திலும் நிறைய பேதங்கள் இருக்குன்னு அங்கே போகிறதா தெரிஞ்சு. அத்வைதத்திலுமே சங்கராத்வைதத்திலுமே ஏகப்பட்ட பேதங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தில் இருக்கேன் அப்படின்னு நிறைய மடங்கள் இரண்டு இருக்கு. அதனால் ஒரு அத்வைதத்தினால பாஷம் செய்தால் காணாது. அவ்வளோ அத்வைதத்துக்கும் பாஷம் பண்ணியிருக்கேனா? பண்ணலையே. வைஷ்ணவத்தை எடுத்துக்கொண்டாலுமே அங்கேயே பல வேதங்கள் இருக்குது. உள்ளே போனால் தான் தெரியுது, வெளியிருந்து பார்க்கணும்னு ஒன்றும் தெரியல. அங்கே உள்ளே போனால் தான் அவங்களுக்குள்ள சண்டை இருக்கெல்லாம் தெரியுது. இப்படி கீதைங்கிற ஒரு பாஷம் செய்யாததுனால அது பிரமாணம் அல்ல என்று சொல்ல முடியாது. அதுபோக நிறைய பேர் பாஷம் செய்திருக்கிறார்கள். அதனால் கீதையை விட சிவகீதை நமக்கு இருக்குது. ரிபு நிறைய கீதைகள்லாம் இருக்குது. அது பூரா சிவபரத்துவம் தான் அவ்வளோ சொல்லுவோம். பகவத்கீதை சுருக்கமாக தேன ஆனும் சொல்கிறார். அந்த அந்த எழுத்து அந்த சொல்லுங்க சொல்லவே மாட்டாங்க, சொல்லிட்டு விட்டுருவாங்க. வளர்க்கையிலாம் சொல்றாரு, என்னன்னு அவர் சொல்லல, என்னை தேன ஈஸ்வரம் அவனை சரணடை அதான் சொல்றார். ஆகையினால கீதையை படித்தனா தப்பு இல்லை, நிறைய விஷயம் இருக்கு வாசம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு வாசம் தான். இருப்பினும் அதுதான் உயர்ந்தது மற்றெல்லாம் தாழ்ந்ததுங்கிற கருத்து தவறு. அதனால நம்முடைய கீதைகளும் நிறைய இருக்கு, இப்போ புதுசாகத்தில் போட்டிருக்கார், ரொம்ப சிரமப்பட்டு போட்டிருக்கார். ஆமாம், சிவகீதையே ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு வந்திருக்கு. ஆகையினால இந்த மாதிரி நூல்களை வாங்கி படிக்கணும், நேரம் வேணும், மண்டையில் ஏறத்துக்கு நாரமும் வேணும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஆமாம், மண்டையில் ஏற்றிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் பகவத்கீதை ஈஸியாக போயிடும், இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஆமாம், பூராமே சைவ சமாச்சாரம் பூராமே அப்படித்தான் இருக்கு. பதினான்கு சாஸ்திரமே மண்டையில் ஏற்றுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, அவங்க சமாதானம் ஈஸியாக மண்டையில் ஏறிடுது. ஆமாம், அதனால் இதை ஞானிகளுக்காக சொல்லப்பட்ட நூல்கள், அவர் தனோ உலகியர்களுக்காக சொல்லப்பட்டது. இந்த மாதிரி நூல்கள்லாம் ஞானிகளுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அதனால் இந்த கீதையில் இந்த விஷயத்தை இன்னும் நிறைய இருக்குது, சந்தர்ப்பம் வருகிறோம் சொல்கிறேன் என்று சொல்லி இதுகாரம் பொறிமுறை என்று கேட்டவர்கள் அனைவருக்கும் என்ன நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். ஆறு தடந்தோழி வாழ்க அருமுகம் வாழ்க சுமை ஏவிய வாழ்கை யானை தன் அணங்கு வாழ்க மாறிதாவண்ணே வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மையில் வழாறு பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசோ செய்க குறைவிலாருயிகள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி வதய ரமாதேவ.